வல்லிக்கண்ணன் கதைகள் புது விழிப்பு. அவன் உளம் சோர்ந்து உணர்ச்சிகள் குன்றி செய்வதற்கு எதுவும் அற்று செய்யும் வகை என்னவென்று புரியும் சக்தியற்று எதிலுமே ஆர்வமும் அக்கறையும் இல்லாதவனாய் மாறியிருந்தான். அவன் பெயர் என்னவாக இருந்தால் என்ன? இன்றைய இளம் தலைமுறையைச் சேர்ந்தவன். எதிர்காலம் என்னுடையது என்று உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நம்பிக்கையோடும் மொழி எழுப்பும் இதயத்துடன் வாழ்க்கை பாதையில் தலை நிமிர்ந்து முன்னேற வேண்டிய இளைஞன். எதிர்வரும் எல்லாவித அனுபவங்களையும் முகமலர்ச்சியோடு ஏற்று அனுபவித்து அறிவு விசாலம் பெற்று எப்படி எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாலிபன். ஆனால் இன்று அவன் முன்னே கொக்கி வளைந்து நிற்பது ஒரே பிரச்சனை. எப்படி வாழ்வது? அவன் உள்ளத்தில் சதா ஒழித்து கொண்டிருந்த ஒரே கேள்வி, என்ன பண்ணுவது? அவனுடைய பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அவனை படிக்க வைத்தார்கள். பையன் படித்து பட்டம் பெற்று நல்லதொரு உத்தியோகத்தில் அமர்ந்து விடுவான். கை நிறைய சம்பளம் பெறுவான். விடிவு காலம் பிறக்கும் அவனுக்கு, நமக்கு, நம் குடும்பம் முழுமைக்குமே தான். இவ்விதம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவன் தாய் உள்ளூரு ஆசைப்பட்டால் மகன் பெரிய படிப்பு படித்து பெரிய வேலைக்கு போவான். நிறைய ரொக்கமும் பெருந்தொகையும் மதிப்புமுடைய நகைகளும் கொடுத்து பெண்ணையும் கொடுத்து மனம் முடித்து வைக்கும் பெரிய இடத்து சம்பந்தம் தானாகவே தேடி வரும். அவனுக்கும் ஆசைகளும் கனவுகளும் மிகுதியாக இருந்திருக்கும் தான். பொழுது போகாத நேரங்களிலும் சுகமான சோம்பல் வேலைகளிலும் அவன் கட்டிய எண்ணெய் கோட்டைகளுக்கும் பறக்கவிட்ட கற்பனை காற்றாடிகளுக்கும் ஒரு கணக்கு இருக்க முடியாதுதான். அவன் படித்து பாஸ் பண்ணி பட்டம் பெற்றதில் குறையொன்றும் இல்லை. அதன் பிறகு பட்டம் முடித்த எல்லா வாலிபர்களும் செய்யக்கூடிய காரியங்களை செய்வதில் மும்மரமாக முனைந்தான். வேலை வேட்டைக்கு உரிய முயற்சிகளில்தான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பெயரை பதிவு செய்வது முதல் தினசரி பத்திரிகையில் வேலைக்காலி பகுதியில் உள்ள வரி விளம்பரங்களை படித்து தகுதியானது என தோன்றியவனவற்றுக்கு மனுக்கள் எழுதி அனுப்புவது, எவர் எவரையோ போய் பார்த்து அங்கும் இங்கும் சிபாரிசு செய்ய சொல்லி அலைவது ஈராக சகல முயற்சிகளையும் மேற்கொண்டான். உத்தியோகத்திற்கான பற்பல பயிற்சிகளையும் எழுதினான். அவனுள்ளம் சதா உச்சரித்து கொண்டிருந்த ஒரே மந்திரம், எனக்கு ஒரு வேலை வேண்டும். அவன் ஒரே ஒரு வேலைக்கு தான் லாய்க்கு, கிளர்க் வேலைக்கு. அரசு அலுவலகமோ தனியார் கம்பெனியோ பேங்கோ வியாபார அமைப்புகளோ எதுவாக இருந்தாலும் சரி, படித்து பட்டம் பெற்றவனுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியது கிளர்க் பதவியை தந்து உய்விக்க வேண்டும். படித்து பாஸ் பண்ணியவர்கள் எதிர்பார்ப்பது இதைத்தான். அவர்களை பெற்றவர்களும் மற்றவர்களும் விரும்புவதும் இதையேதான். எவனுக்காவது சம்திங் கொடுக்கணுமானாலும் கொடுத்துட்டு போயிடலாம், அதுக்கு வழி இருக்கா பாரு. பெரியவர்கள் தூண்டுகிறார்கள், பையன்கள் வழி தேடுகிறார்கள். சிலருக்கு சான்ஸ் அடிக்கிறது, பலருக்கு ஏமாற்றம் தோல்வி விரக்தி. அவன் நிலையும் அதேதான். அவன் எவ்வளவோ முயன்றான், எத்தனை எத்தனை அப்ளிகேஷன்கள் எழுதினான், எத்தனை பெரிய மனிதர்களை பார்த்தான், அநேக நிறுவனங்கள் நடத்துகிற இன்டர்வியூ என்கிற கண்துடிப்பு நாடகங்கள் எத்தனையில் பங்கு கொண்டான். எல்லாம் அவன் உள்ள கோயிலில் கொழு இருந்த நம்பிக்கையை கீழே இழுத்து தள்ளி மிதித்து சமட்டைய படையெடுப்புகள் ஆயின. அந்த இடத்தை இரண்டு மடமாக மாற்றி அங்கே விரக்தி, வேதனை, சோர்வு, உற்சாக வறட்சி முதலிய குட்டிச்சாத்தான்களை ஆட வைத்த போக்குகள் அவை. அவனை சுற்றி ஆசை குழுக்கள் அமைத்த பெற்றோர் காலநிலை மறந்து சமுதாய நிலை எண்ணாது நாட்டின் நிலைமையை கருதாது ஆத்திர நிலையை அடைந்தார்கள். வேலை எதுவும் பாராமல் இப்படி வெட்டி பொழுதுபோக்கும் தண்டச்சோறாக இருந்தால் என்ன அர்த்தம்? வேலைக்கு தீவிர முயற்சிகள் செய்யாமல் வீட்டிலே உட்கார்ந்து எத்தனை காலத்துக்கு சாப்பிட முடியும்? இவ்வாறான கேள்வி கணைகள் அவர்களிடமிருந்து புறப்பட்டு அவனை தாக்கி தொல்லை கொடுத்தன. அவனுக்கு தெரிந்தது அவன் இதுவரை செய்து வந்த வேலை படிப்பதுதான். இன்னும் அவன் அதை செய்ய தயார்தான். மேல் படிப்புக்கும் குறைவில்லை, படித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் படிப்பு செலவுக்கு தேவைப்படும் பணத்துக்கு தான் பஞ்சம். இன்னும் மேல் படிப்பு வேற வாழுதாக்கும். படித்த படிப்புக்கு சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்ட துப்பு இல்லை, இன்னும் படிக்கணுமாம் இல்லை என்று தந்தை எக்காலமாகவும் எரிச்சலோடவும் சொல் வீசினார். அவன் மலம் மேலும் முடிந்தது. உளைச்சல் மிகுந்து பல வீணமாகிவிட்ட ஒரு நேரத்தில் அவன் அந்த முடிவுக்கு வந்தான். சாக வேண்டியதுதான். இப்படி உயிர் வைத்து கொண்டு இடிபட்டு விமோச்சனத்துக்கு வகை தெரியாமல் திரிவதை விட செத்து ஒளிவதே மேல். எனது பிரச்சனைகளுக்கும் மற்றவர்கள் சிரமங்களுக்கும் இழப்புகளுக்கும் அது சுலபமாக முடிவு கட்டிவிடும். இந்த எண்ணத்தை வைத்து தாயமாடியது மனம். அதுவே நல்லது என்று சித்தரித்து காட்டியது. நன்னினைப்பே பூத வடிவெடுத்து அவன் உள்ளத்தில் நிறைந்து நின்று அவனை ஆட்டி படைத்தது. இருந்தாலும் எந்த விதத்தில் உயிரை போக்கடித்துக் கொள்வது என்று தீர்மானிக்க இயலாதவனாய் அவன் தத்தளித்தான். நாளிதழ்களில் தவறாது வந்து கொண்டிருந்த தற்கொலை செய்திகளை ஊன்றி படித்தான். ஊர்தோறும் தற்கொலை சாவுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஏதேதோ காரணங்களுக்காக யார் யாரோ எப்படி எப்படியோ தங்கள் தங்களை சாகடிப்பது, வாழ முடியாதவர்கள் தங்கள் பிரச்சனையை வேறு வழிகளில் தீர்த்து கொள்ள வகையாயிற்று. இறுதியான ஒரே முடிவை கையாள துணிகிறார்கள் என்பதை உணர்த்தியது. அவன் அதையே எண்ணியவனாய் நெடுக அலைந்தான். பிரமை பிடித்தவன் மாதிரி அங்கங்கே நின்றான். அப்போதெல்லாம் வீதிகளில் போகிற வருகிற பலதரப்பட்டவர்களையும் பார்த்து, இவர்களெல்லாம் எங்கே என்ன வேலை பார்க்கிறார்கள், எவ்வளவு சம்பளம் பெறுவார்களோ, எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ என்ற ரீதியில் அவன் மனம் கேள்விகளை அடுக்கும். வாழ்க்கையை அதன் விரிந்து பரந்த பல்வேறு சிக்கல்களை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாதவனாய் அவன் குழம்புவான். அவ்வாறு ஒரு முச்சந்தியின் நடைபாதையின் ஓரத்தில் அவன் நின்று கொண்டிருந்த போதுதான், என்னடா இங்கு நிற்கிற என்று உரிமையோடு அழைக்கும் குரலும் அன்போடு முதுகில் தட்டிய கையும் அவனை திடுக்கிட்டு திரும்பச் செய்தன. விநாயகம் பிள்ளை அண்ணாச்சியின் சிரித்த முகம் அவனை விசாரித்தது. இப்ப என்னடா செய்யற, படிப்பு முடிஞ்சிருதுன்னு கேள்விப்பட்டேன், என்ன வேலை பார்க்குற? வேலை தேடும் வேலைதான், வேற என்னத்த பார்க்கறது? வேலை என்ன சுலபமாவா கிடைச்சிருதா? உள்ளத்தின் கசப்பு அவன் குரலில் கசிந்தது. அது எப்படியிடே கிடைக்கும் என்றார் விபி அண்ணாச்சி. ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் பேர் எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூன்னு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறாங்க. காலேஜ் படிப்பு, உத்தியோக படிப்புன்னு படித்து பாஸ் பண்ணுறவங்க வேற. இவங்க எல்லாருமே கிளர்க்குகளாகவும் ஆஃபீஸர்களாகவும் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நல்ல ஆசை தான், ஆனால் ஒவ்வொரு வருடமும் லட்ச லட்சமாக தயாராகி வருகிற மொத்த பேருக்கும் நாட்டில் வேலை எப்படி கிடைக்கும்? வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்குதான், அதையும் யோசிக்கணும்ல என்று சொல்லி சிரிப்பு என்று ஒரு பெரும் கணைப்பு கணைத்தார். அவனுக்கு எரிச்சல் வந்தது. அதுக்காக படிக்கவே விடாதுங்கிறீங்களா என்று கேட்டான். அப்படி யார்தான் சொல்லுவா, படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், எல்லாரும் படிக்கட்டும், ஆனால் தம்பியா பிள்ளை அறிவு விசாலம் ஆகணும், ஞானம் பெருகணும்னு சொல்லியா படிக்கிறாங்க? இந்த காலத்திலேயும் அந்த எண்ணத்தோடு படிக்க போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வாங்க, ஆனால் ரொம்ப கொஞ்சம்தான். படித்தா வேலை கிடைக்கும், மேல் படிப்பு படிக்க படிக்க உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம், வசதியான வாழ்க்கை எல்லாம் கிடைக்குங்கிற ஆசையில தான் ரொம்ப பேர் படிக்கிறாங்க. படித்து முடிச்சா வேலை கிடைக்காத திண்டாட்டம், வேலை கிடைச்சாலும் சம்பளம் பத்தலையேங்கிற குறை, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் பற்றாக்குறை தான், எப்பவும் திண்டாட்டம் தான். நம்ம படிப்பு வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கறதும் இல்லை, நம்ம வாழ்வுக்கு வகை செய்கிறதாகவும் இல்லை. நம் வாழ்க்கை முறை, படிப்பு நிலை, பொருளாதார நிலைமை எல்லாம் ஏதோ ஒரு போலியான வட்டத்திலே தான் சுழல்கின்றன. லெக்சர் எடுப்பது அவர் சுபாவம், அதனால் அவன் பதில் எதுவும் சொல்லாது நின்றான். இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாட்கூலியாக மிக குறைந்த சம்பளம் பெறுகிற உழைப்பாளிய மற்றும் மாத சம்பளம் என்று ஒரு சில நூறுகளை பெற்றுக்கொண்டு வேலை பார்க்குறவங்க, இவங்க எண்ணிக்கையும் நிறையா இருக்கு. அதை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கும் பத்தாம, ட்ரெஸ்ஸு, வீட்டு வாடகை, மருந்து செலவென்ற எதுக்கும் பணம் போதாமல் திண்டாடுற குடும்பங்களும் நிறையா தான் இருக்குது. இந்த பயங்கர வறுமை நிலை ஒரு பக்கம், எதை பற்றியும் கவலைப்படாமல் நோட்டு நோட்டாக எடுத்து அலட்சியமாக செலவு பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த வாழ்க்கை முறையும் சமூக அமைப்பும் எதுவுமே சரியா இல்லை, எல்லாமே மாறி ஆகணும், அடியோடு மாற்றப்படணும். பொறிந்து தள்ளிவிட்டு தன் வழியே போனார் விபி அண்ணாச்சி. இவர் ஒரு ரசமான பேர்வழிதான் என்று அவன் எண்ணினான் முதலில். பிறகு அவர் பீச்சில் இருந்த உண்மைகள் அவன் உள்ளத்தில் சலனங்கள் எழுப்பலாயின. வேலை இல்லாது கஷ்டப்படுகிறவர்கள், வேலை என்று ஏதேதோ செய்து சம்பளம் என்று ஒரு சிறு தொகை பெற்றும் சரியாக வாழ முடியாமல் அவதிப்படுகிறார்கள், கடுமையாக நாள் முழுவதும் உழைத்தாலும் முழு வயிற்று சாப்பாட்டிற்கு வகை செய்ய முடியாமல் அரைப்பட்டின நிலையில் நாளேட்டு வீரர்கள் போன்றவரை பற்றி அவன் எண்ணத் தொடங்கினான். வாழ முயல்கிறவர்களையும் வாழ முடியாதவர்களையும் புதிய நோக்குடன் கவனிக்கலானான். இப்படி பெரும்பாலானோருக்கு வாழ்க்கை பெரும் போராட்டமாகவும் அவர்களது விருப்பத்துக்கு விரோதமாகவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கனத்து சிலுவையாகவும் இருக்கிற போதுதான் தான் எதிர்த்து நின்று போராடி சமாளிக்க வேண்டிய அஞ்சியும் சுமந்தாக வேண்டிய கட்டாய பழுவையை சுமக்க ஸ்திம்பி இல்லாமலும் தோல்வியுற்று தளர்ந்து தன்னையே அழித்து கொள்ள எண்ணுவது நியாயமல்ல என்று அவனது சிந்தனை அறிவுறுத்தியது. அவன் தன் பாதையில் எதிர்படுகிற தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிறரையும் அவரவர் வாழ்க்கை பற்றியும் பிரச்சனைகள் குறித்தும் அனுதாபத்தோடு விசாரித்தான். அவர்கள் சிறிதளவு விரக்தியோடும் அலுப்புடனும் பேசிய போதிலும் வாழ்க்கையில் பற்றுதலும் வருங்காலத்தில் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பதை அவனால் உணர முடிந்தது. உடல் குறை உள்ளவர்கள் கூட ஏதேனும் ஒரு சிறு தொழில், தையல், வாட்ச் ரிப்பேர், குடை ரிப்பேர் போன்ற எதையாவது செய்து பிழைப்பு நடத்த முயல்வதை அவன் கண்டறிந்த போது அவனுக்கு உள்ளத்தில் புதிய ஒளி தோன்றியது. நாமும் இப்படி பலருக்கும் பயன்படக்கூடிய ஏதாவது கைத்தொழிலை செய்து காலம் கழிக்கலாமே, ஓய்வு நேரத்தில் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் படிப்பையும் எழுத்தையும் மேற்கொள்ள முடியுமே என்று அவன் எண்ணினான். இந்த நினைப்பு அவனுக்கு உற்சாகமும் புது ஊக்கமும் தந்தது. அனுபவம் மிக்க ஒருவர் தையல்காரராக இருந்தார். தெரிந்த ஒருவர் வாட்ச் ரிப்பேர் தொழில் நடத்தி கொண்டு சந்தோஷமாக இருந்தார். ஒருவர் ஸ்டவ்களை நல்லாக்குபவராகவும் இன்னொருவர் ரேடியோ பழுது பார்க்கிறவராகவும் தொழில் புரிந்து வாழ்க்கை நடத்தி வந்தனர். இவர்களில் ஒருவரிடம் சிறிது காலத்துக்கு பயிற்சி பெறுவது, தேர்ச்சி பெற்ற பிறகு சொந்தத்தில் தொழில் நடத்தலாம். உழைப்பு உயிர்வளிக்கும், எந்த உழைப்பும் கேவலமானது அல்ல என்ற விழிப்புணர்வு பெற்றான் அவன். வாழ்க்கை நம்முடையது, அதை வாழ்ந்தே தீருவோம் என்ற உறுதியுடன் புதிய பாதையில் அடியெடுத்து வைத்தான் அவன்.